सत्यं
नरं चैवं नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासम् तदो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयाम् भगवदीं उत्तमश्लोके भक्तिं भवदीर्नैष्ठिकी
பகவத்கீதையின் மேறுவேள் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்புறச் சுருக்கம் பதம் நாற்பது அத்தியாயம் இரண்டு பதம் நாற்பது நேகாபிக்ரமோ நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதி ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயா மொழிபெயர்க்கும் பலியிதவர் சில பிரபாக இம்முயற்சியில் குறைவோ இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். கிருஷ்ண உணர்வு செயல்படுதல் அதாவது புலனகிற்சியின் எதிர்பார்ப்புகள் இன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலிட்டார் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இதுபோன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்பம் எந்த நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதிக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்றாக வேண்டும், இல்லையே அனைத்து முயற்சியும் வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடனும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்றுப்பெறாவிடனும் அதனை செயலாற்றுவதற்கு எவ்வித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2% தொடங்கலாம். ஆனால் ஜடசெயல்களிலோ 100% வெற்றி பெறாவிடில் ஓர் லாபமும் இல்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ணனுடன் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையினால் இறுதி 100% பலனை அடைந்தான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் நல்ல பதம் ஒன்று இருக்கிறது. தியக்துவா சுவதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன பக்தோ பதி ததோ யதி எத்திரக்கோ வாபத்ரம் அபுத் அமுஷ்ய கிம் கோபார்த்த ஆப்தோ ஆபஜதாம் சுவதர்மத. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ணனுடன் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சியடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிருஷ்ணர் கூறுவது போல் தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் விளைவுகளும் உடனே முடிந்து போகின்றன, உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ணனர்கள் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வர மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தனர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ணனில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நேர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம இந்த பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம். பகவானும் இந்த ஸ்லோகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை பேசுற என்ன விஷயம்? வியாபாரம். அதான நமக்கு பிடிச்சமான விஷயம் வியாபாரம். லாப நஷ்ட கணக்கு சொல்றாரு. ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே எல்லாத்துலயும் லாப நஷ்டம் பார்த்துதான் செய்யறது உண்டு. எல்லாத்துலயும் நம்ம என்ன கணக்கு பாக்குறோம், எது வேணும்னு எதிர்பார்க்கிறோம், லாபம் தான் எதிர்பார்க்கிறோம். அண்ணாடி கிருஷ்ணரும் வந்து இங்க லாபமான ஒரு வியாபாரம் சொல்றாரு. நம்ம யாரும் நஷ்டமான வியாபாரத்துக்கு போக விரும்புறதில்ல. ஆனா இப்ப வந்து லாபமான வியாபாரம் எடுத்தாலும் அது நஷ்டமாயிடுது திடீர்னு. அதை நம்ம நாகக்கடை பஜார்ல அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு லாபமான வியாபாரம் வேணும். ஏன்னா இன்னைக்கு லாபமா இருக்கு, நாளைக்கு நஷ்டமாகுது. இது வந்து நடைமுறையில வந்து நம்ம கண் கூட பாக்குறோம். இன்னைக்கு பெரிய ஆளா இருக்க நாளைக்கு டவுன் ஆயிடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நஷ்டமடையாத ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி நம்ம வியாபாரம்னா நம்ம முக்கியமா எதை நம்ம கணக்குல எடுக்கிறோம், வியாபாரத்துல லாபம்னா எதை கணக்குல எடுக்கிறோம், முதல் கணக்குல இருக்கு. அதுக்கப்புறம் லாபத்துக்கு என்ன கணக்கு போடுங்க, அது முதல். லாபம்னு முதல்ல சொல்ல மாட்டோமே, முதலுக்கு மேல வர்றதான லாபம், முதலீடு. முதலீடுக்கு மேல வர்றது லாபம். அன்னாடி நம்ம பெரிய முதலீடு செய்யறோம், அதுல வருஷம் இவ்வளவு லாபம் வருதுன்னு கணக்கு பாக்குறோம். நம்ம 40-50 வருஷத்துல எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு பாக்குறோம். இதுதான் நம்ம லாப கணக்கு. இல்ல லாபம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம நஷ்டம் ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். முதலுக்கு கீழே வந்துச்சுன்னா நஷ்டம்னு சொல்றோம். இது வந்து உலக வியாபாரத்துல யாருக்கும் லாபம் வர்றது இயல்பு. நிறைய பேருக்கு வரலாம், நிறைய பேருக்கு நஷ்டமும் வரும். ஆனா இங்க கிருஷ்ணர் ஒரு ஃபார்முலா என்ன சொல்றாருன்னா, பாகவதத்திலிருந்து சொல்றாரு, பிரபாத சொல்றாரு, இந்த உலக விஷயங்கள்லாம் 100க்கு 100 பெர்ஃபெக்டா செஞ்சாலும் என்ன லாபம்னு கேக்குறாரு. நம்ம வந்து தொழில் பெர்ஃபெக்டா செய்யறோம், நல்ல லாபம் வருது, நல்லா படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போறோம், நல்லா சம்பாத்தியம் பண்றோம், நல்ல லாபம், குடும்பம் நல்லபடியா அமைச்சு நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா இது பண்றோம், நல்ல லாபம், எல்லாமே நம்ம வந்து லாப கணக்குல சேர்க்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபெக்டா செய்யறோம், முறைப்படி செய்யறோம், எல்லாமே திருப்தியா, எல்லாருக்கும் திருப்தியா செய்யறோம். ஆனா இந்த கீழே வரக்கூடிய ஸ்லோகத்துல என்ன லாபம்னு கேட்கிற, இதெல்லாம் பெர்ஃபெக்டா சொல்லு. நம்ம இன்னைக்கு அதான் செய்யறோம். நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா காரியங்களையும் நம்ம வந்து சாப்பாட்டுல இருந்து பணத்துல இருந்து வீடு வாசல்ல இருந்து பின்னாடி பற்கால வாழ்க்கைக்கு வேண்டிய தேவையானது, பிள்ளைகளை படிக்க வைக்க, கல்யாணம் பண்ணி வைக்க, நாங்க நட்டு எல்லா காரியமும் ஜெயிக்கிறோம். பதவி, கௌரவம், மதிப்பு, மரியாதை, சுகம், சொத்து எல்லாமே நம்ம முழுமையா பர்ஃபெக்டா செஞ்சாலும் இந்த ஸ்லோகத்துல என்ன லாபம்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறாரு, ஏன் கேக்குறாரு அப்படி, இதானே நம்ம எதிர்பார்க்கிற லாபம் இல்லையா? லாபம் என்ன நினைக்கிறோம் நம்ம? அங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்ல சொல்றாங்க. லாபம்னா ஏன் பகவான் வந்து இத இந்த ஸ்லோகத்துல லாபம் இல்லைன்னு சொல்றாரு, என்ன லாபம்னு ஏன் கேள்வி கேட்கிறாரு? நிரந்தரம் இல்லைனாலும் எனக்கு வேண்டிய இருக்கு. இப்ப சாப்பாடுக்கு எனக்கு வேண்டிய இருக்கு, வீடு தங்குறதுக்கு வீடு இருக்க வேண்டிய இருக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, ஒவ்வொன்றுக்கும் எனக்கு பணம் தேவை இருக்கு. பகவான்கிட்ட கொடுத்த ரெடியா இருக்கோமா நம்ம எல்லாரும்? அவர் இணைச்சுக்கிற ரைட் ஆனா அது என்ன கஷ்டமா இருக்கு? அவர் பங்கு கேட்டார்னா அப்படி சொன்னோம்னா இப்ப நிஜத்துக்குமே எல்லாரும் கிருஷ்ணர் வந்து கொடுத்துருங்கன்னு கேட்டா கொடுத்துருவோமா நம்ம? துரியோதனை ஒரு 5 ஊசி நிலம் கேட்டாரு பகவானு, பஞ்சமாண்டர் கொடுக்க மாட்டேன்ட்டானே, 5 ஊசி குத்துற இடம் கேளுன்னு தான் கேட்டாரு. ஏன் லாபம் நஷ்டம்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன லாபம்னு கேக்குறதுக்கு காரணம் வந்து என்ன, காரணம் வந்து இந்த வாழ்க்கையோட இது முடிஞ்சு போகும். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர், இந்த உடம்போட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்றவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் இந்தியால பிறந்திருக்கோம், நமக்கு தெரியும் மறுபிறவும் உண்டுன்னு. இந்த பிறவிக்கு அப்புறமும் மறுபிறவி உண்டு. நம்ம சாதாரணமா பேசும் போது உயிர் போயிடுச்சு அப்படிதான் சொல்ற, போயிடுச்சுன்னு தான் சொல்ற, எங்க போச்சுன்னு. அதே மாதிரி இறந்து போயிட்டாரு, கண்டிப்பா நம்ம இருக்கோம். இந்த உடம்புல இருந்து வேற உடம்புக்கு மாறும், அந்த பகவத்கீதோட மொத பாடமே. ஆனாடி நீங்க சேர்க்கிற அத்தனை சொத்து நாடி என்ன லாபம்னு ஏன் இந்த ஸ்லோகத்துல கேக்குறானா, நீங்க வந்து அடுத்த பிறவிக்கு என்ன கொண்டு போக முடியும் இதுல கேக்குறாரு. எனக்கு இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க வந்து இன்னைக்கு நீங்க எல்லாரும் வியாபாரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு சம்பாதிச்சத இன்னைக்கு அழிக்கிறவன என்ன நினைப்போம் நம்ம? இன்னைக்கு சம்பாதிச்ச இன்னைக்கு அழிக்கிறவன நம்ம என்ன நினைப்போம்? வியாபாரத்தில் முன்னேறமா? நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு சம்பாதிச்சத பின்னாடி சேர்த்து வைக்கிறோம், இல்லைன்னா திருப்பி அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், பண்ணி அதை பெருசாக்குறோம். ஆனா இந்த பணமும் வரவும் செலவும் லாபமும் எல்லாமே இந்த பறவையோட முடிஞ்சுப்போம். தலையில நின்னாலும் அடுத்த பறவைக்கு தொடராது. அடுத்த பறவை எனக்கு வந்து இதே இடத்துல பறவை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பிறந்தாலும் நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? எந்த வகையில நான் உரிமை கொண்டாட முடியும்? அது நாடி இந்த பறவை முடிஞ்சவனே இந்த கணக்கு லாப நஷ்ட கணக்கு முடிஞ்சு போகுது. ஜட வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு. அடுத்த பறவைலாம் திருப்பி தான் எல்லாம் ஆரம்பிக்கணும். இந்த பறவையோட முடிஞ்சு போற இந்த கணக்குக்கு இதுக்கு பாடுபடுறது என்ன லாபம்னு கேக்குறாரு. ஏன்னா நீ வந்து போற இடத்துக்கு ஒண்ணுமே சேர்க்கலையேன்னு சொல்ற. நீ இன்னைக்கு சேர்த்துட்ட, நீ புத்திசாலி, இன்னைக்கு சாப்பாடுக்கு சேர்த்துட்ட, இன்னைக்கு தங்குறதுக்கு சேர்த்துட்ட, இன்னைக்கு சுகத்துக்கு சேர்த்துட்ட, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துட்ட. ஆனா புத்திசாலி எதிர்காலத்துக்கும் சேர்க்கிறான். அதிபுத்திசாலி இந்த உடம்பு விட்ட புறம் நான் சேர்க்கணும், அவன் தான் அதிபுத்திசாலி. ஏன்னா நம்முடைய உடம்ப விட்டு உயிர் பிரியல, ஆத்மா வந்து விழுக்கையில சொல்ற அந்த மாதிரி தடுமாறு மாதிரி என் உடம்பு என் உடம்புன்னு இந்த உடம்பு சுத்துமா, 8 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருக்குமா? அந்த நேரத்தில் அதுக்கு போற இடமே தெரியல. நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், நடத்துல தூக்கத்துல ஒரு ஆள் பிடிச்சு இது உன் கம்பார்ட்மெண்ட்ல ஓடுற ட்ரெயின் வெளியே எறிஞ்சிட்டா என்ன பதறுவோமா? இது என்ன ட்ரெயின் என்ன விட்டுட்டு போயிடுச்சு, நான் அனாமத்தை காட்டில் கிடக்குறேன்னு. அதே மாதிரி இந்த ஜீவனும் நமக்கு ஒரு நாள் அந்த போகையில எங்க போச்சு, எந்த சொத்து போச்சு, எல்லாம் எனக்கு எது, நான் உரிமை கொண்டாட எல்லாமே டச் விட்டுப்போம். எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த கண்டினியூட்டியும் கிடையாது, எந்த லாப கணக்கும் கூட்ட முடியாது. நான் போன பிறகு எனக்கு 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தேன்னு இந்த கோடியில் நான் எனக்கு 1 கோடி நான் உரிமை கொண்டாட முடியாது. என்னோட கர்ம வினை பயனாடி நான் ரொம்ப மகா பாதகமும் பாவமும் செஞ்சிருந்தேன்னா நான் ஒரு பட்டு பிச்சைக்காரனா பறக்கலாம், இல்லைனா மிக கேவலமான ஒரு பறவை கிடைக்கலாம், மிருகமோ எதா கிடைக்கும் பறவையோ. எப்படி நான் துளி கூட உரிமை கொண்டாட முடியும்? அது நாடி புத்திசாலியா இருக்கிறவன் வந்து இந்த பறவையை நான் கண்டிப்பா நான் வந்து அதனாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது, இந்த பறவைக்கு வேண்டியதை நான் சேர்க்கிறேன், ஆனா அதே சமயம் அடுத்த பறவைக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அடுத்த பறவைக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதான் புத்திசாலித்தனம் இல்லையா? நம்ம இன்னைக்கே வாங்க இன்னைக்கு சம்பாதிச்ச இன்னைக்கே செலவழிக்கிறவங்க வந்து புத்திசாலி கிடையாது. பிற்காலத்துக்கு நான் வயசானப்போ தள்ளாடுறப்ப எனக்கு ஒண்ணும் இல்லாதப்ப எனக்கு வேணும்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம் தான் புத்திசாலி. அதே மாதிரி இந்த பிறவி எனக்கு முடிஞ்ச பிறகு எது நான் கூட கொண்டு போக முடியும்? கர்மம் வந்து கொண்டு போற வந்து உங்களோட அந்த பிறவியில வந்து புண்ணியத்தை கொடுக்கும், நல் பிறவி கொடுக்கும். ஆனா அது பேங்க்ல பேலன்ஸ் இருந்தவனே திருப்பி செக் பவுன்ஸ் ஆகுற மாதிரி அந்த தர்மம் தீர்ந்த போது திருப்பி இங்க தள்ளிடும். நிறைய வரலாறு இருக்கு. யயாதி மன்னன் வந்து தர்ம புண்ணியத்தினாடி அவர் சொர்க்கம் போறாங்க, பலம் தீர்ந்தவனே கீழே தள்ளிடுறாங்க. எல்லா ஆபிரமா பவனாலாக புனரவர்த்தினோ அர்ஜுனன்ற புண்ணியத்தோட பலன் என்னன்னா சொர்க்கலோகங்களோ இதோ போகலாம், ஆனா அது பேங்க்ல பணம் இருக்கிற மட்டும்தான் செக் கிளியர் ஆகும். பணம் காலி ஆயிடுச்சுன்னா செக் பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம மேலோகம் போகலாம், நம்முடைய புண்ணிய காரியங்கள் நாடி, ஆனா அது பலம் தீர்ந்தோடனே திருப்பி வரும். அதனால அது நம்ம குறிக்கோள் இல்லை, புண்ணிய காரியம் மட்டும் கூட வரும். நம்ம கூட வர்றது வந்து என்னன்னா உடம்பு வந்து இங்க விடுறோம், மனம் புத்தி அகங்காரம் மூணு கூட வருது. இந்த மனம் வந்து நம்ம என்ன மாதிரி வாசனைகளை ஏத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி அமையுது. இந்த மனம் புத்தி அகங்காரம் வந்து சூட்சும சரீரம்னு சொல்றாரு. சூட்சும சரீரம்னா கண்ணுக்கு தெரியாத சரீரம், இது வந்து உயிரோட சேர்ந்து போகுது, இதுதான் அடுத்த உடம்பு அமைக்குது. நம்முடைய மனம் வந்து உயர்ந்த நிலையிலையும் பக்குவத்திலையும் நல்ல ஒரு தெய்வ சிந்தனையில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பரவி அமையுது. ரொம்ப கீழ்நிலையில மிருக குணத்துல ரொம்ப கீழ்நிலை மனநிலையில இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிருக பரவி அமையுது. அதுக்கான தினாடி புத்திசாலி வந்து இந்த பணமும் காசும் இதுவும் இந்த உடம்புக்கு இருக்கிற மட்டும்தான் பயன்படுது, இந்த உடம்ப விட்ட உடனே இது எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லை இல்ல, இந்த உடம்பு விட்ட பிறகு எது கூட வரும், எதுவுமே நம்ம மானத்தை காப்பாற்றுற நம்ம உட கூட கூட வராது. அப்படி இருக்கையில நான் சொல்ற இந்த உடம்பே கூட வராது, உடம்புக்கு போட்ட துணியும் கூட வராது, அப்புறம் இத்தனை மித்த எல்லாம் எப்படி கூட வரும், எதுவுமே கூட வராது. அதுக்கானத்தினாடி புத்திசாலியா இருக்கிறவன் வந்து யோசிக்கிறான், நான் கடைசியில நம்ம கண் கூட பாக்குறோம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போகணும் முன்ன பின்ன நம்ம இது, ஆனா நான் என்ன கொண்டு போறதுக்கு நான் என்ன கொண்டு போகணும். நான் இப்ப டெல்லி போறேன்னா அங்க கிளைமேட் என்ன, வெயிலா இருக்கா கோல்டா இருக்கா, வெயில்னா உள்ள கம்பளி கொண்டு குளிர்னா கம்பளி கொண்டு போறேன், வெயில்னா காட்டன் சட்டை போறோம். சரி, அதே மாதிரி அங்க சாப்பாடுக்கு அங்க லாங்குவேஜ் ஹிந்தி பேசுவாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் ஏதாவது பேசுறதுக்கு நாலு வார்த்தையா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம போற இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறோம், இத்தனை விசாரணை பண்ணிக்கிறோம், அந்த ஊர் எவ்வளவு பெரிய ஊர், இங்க இருந்து எந்த பஸ் போகுது என்ன ஏதுன்னு ஆயிரம் தெரிஞ்சுட்டு போறோம். ஆனா யா நம்ம வந்து இந்த உடம்ப விட்டவனே எங்க போறோம்னு யாராவது தெரியுமா, எங்க போறோம் தெரியல. ஆனா போக போறதும் உறுதி, யாராவது போகலன்னு சொல்லுங்க பார்ப்போம், நான் இங்கேதான் இருக்க போறேன் இந்த இடம் தான் கிடையாது, எல்லாரும் போகணும், நானும் போகணும் நீங்களும் போகணும் எல்லாரும் போகணும். ஆனால் யாருக்கு இது எக்ஸ்கியூஸ் கிடையாது, யாருக்கும் எக்ஸம்ஷனும் கிடையாது, எல்லாரும் போகணும். ஆனால் நம்ம போறதுக்கு யாருக்குமே வழி தெரியாது, ரூட்டு தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, அதுதான் நம்ம நிலை. ஆனால் நம்ம இருக்கிற நேரத்தில் எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே தான் நம்ம இருக்க போறோம். போறப்ப திடீர்னு இழுத்து வெளியே தள்ளின மாதிரி, ஐயோ என்ன வெளியே தள்ளிட்டாங்களே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்படி முழிக்கக்கூடாதுன்றதுதான் சொல்றார். வெறும் இந்த வாழ்க்கையில மட்டும் நூத்துக்கு நூறு கவனம் செலுத்தாதீங்க, கொஞ்சமாவது நீங்க போற இடத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்றார். இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். சொல்பம் அபியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயா, சொல்பம்னா நமக்கு எல்லாம் தெரியும், சொல்பம் கொஞ்சம், அபியசிய தர்மசிய இந்த காரியத்தை கொஞ்சமா பண்ணுங்க. ஏன்னா திராயதோ மகதோ பயா, மிகப்பெரிய பயத்திலிருந்து திராயதோனா விடுவிக்கும், மகதோ பய பெரிய பயம் கலந்து உங்களை விடுவிக்கும்னு சொல்றாரு. இவ்வளவுதான் அந்த ஸ்லோகம். நம்ம வந்து இன்னொன்னு சொல்ற, நேகாபிக்ரமோ நாசோஸ்தி, இதுல வந்து எந்த குறைவோ இழப்போ இல்லைன்றார், நஷ்டமே இல்லைன்றார். இந்த பிறவியில நான் எவ்வளவு செஞ்சாலும் நான் கொண்டு போக நாடி எல்லாம் நஷ்டம். இப்ப நிறைய நான் சின்ன பையனா இருக்கல, பர்மால வந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க, பர்மா அகதிகள் காலனினே வச்சாங்க, நான் இல்ல ஒரு பைசா எடுக்கணும் அப்படியே விரட்டி விட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்த காசுலாம் அந்த பிறவில போச்சு, எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் இல்லாம அப்படியே கப்பல் ஏத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க, ஒரு நொடியில மாறி போச்சு சூழ்நிலை. அப்படியே நம்மகிட்ட கையில பணமும் எல்லாம் இருந்தாலுமே நான் ஒன்னு அதை விட்டு போனாலும் அது என்ன விட்டு போகும், என் காலத்திலே அது என்ன விட்டு போயிடலாம், அப்படி அது போகலைனாலும் நான் அதை விட்டு போகணும். ஒரு நாள் ரெண்டு வகையில பிரிவு கண்டிப்பா எப்படியா பிரிவு ஏற்படுது, அதுக்கான தினாடி அதுல என்ன லாபம், இதுல என்ன நஷ்டம்னு கேட்கிறார். ரெண்டாவது இதுல என்ன நஷ்டம், கொஞ்சம் போற இடத்துக்கு சேர்த்துக்கோ, இல்ல பயமும் இல்லை இழப்பும் இல்லைன்றார், நஷ்டம் இல்லை. எதுல நஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு, போற இடத்துக்கு சேர்க்க சொல்பம் அபியசிய தர்மசிய, அந்த பக்தி காரியத்துல கொஞ்சம் நீ செஞ்சேனாலும் போற இடத்துக்கு நீ சேர்த்துக்கலாம். எவ்வளவு கிளீனா பாதிக்கல சொல்றாங்க, இதுல என்ன, இதுல ஏதாவது புரியுற கஷ்டமா இருக்கா இருக்காது, இல்ல ஏதாவது கஷ்டமான விஷயம் இருக்கா, இதுக்கு பெரிய விஞ்ஞானம் தேவையா, இது தேவையா, இல்ல அறிவு தேவையா, எளிமையா சொல்றாரு கிருஷ்ணன். இருக்கிறது வந்து என்ன செஞ்சாலும் கொண்டு போக முடியாது, ஆனா நீ கொண்டு போற இடத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது மகிழ்ச்சி செஞ்சு சேர்த்துக்கோ. இப்ப டெல்லி போறேன், அங்க அமெரிக்கா போறேன், அங்க வந்து என்னோட ரூபா செல்லாது, கொஞ்சம் டாலர் நோட்டு கையில வச்சுக்கணும், மாத்திட்டு நான் வெறும் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா அங்க செல்லாது, டாலர் வேணும். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த ரூபா பைசா இதெல்லாம் அங்க செல்லாது, அங்க வேண்டியது கிருஷ்ண பக்தி, அதை கொஞ்சம் பையில வச்சுக்கோன்றாரு, கொஞ்சமாவது வச்சுக்கோன்றாரு, ஒரு $5 $10 வச்சுக்கோ, அப்புறம் சேர்த்துக்கலாம். நீ வேணா போய் $1 கூட இல்லாம போய் ரூபாய போய் நீட்டாதான் அங்க செல்லாது. அதேமாதிரி நம்முடைய சொத்தும் சுகமும் வளமும் எதுவுமே நமக்கு வந்து மறுபிறையில் உதவிக்கு வராது. ஆனா இந்த பகவான் நாமம் வரும். அதுக்கானத்தினாடுதான் கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடுறாரு ஆதிசங்கரர். மூடனே கோவிந்தம் பேர சொல்லு, கோவிந்தம் பேர சொல்லு. உன் கடைசி காலத்துல என்ன வந்து உதவி செய்யப்போகுது? உன்னோட அறிவா, உன்னோட சொத்தா, சுகமா? இந்த கோவிந்த நாமம் தான் கூட வரும். கொஞ்சம் சொல்லி வச்சுக்கோ, அதுதான் உதவிக்கு வரும்ன்றார். மித்த எல்லாம் வந்து நமக்கு புரியல. ஏன்னா நான் இதுதான் மயக்கத்தில் இருக்கனாடி நம்ம இதுதான் வாழ்க்கை இதோட முடியும் நினைக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை வந்து கண்டினியூ ஆகுது. இந்த உயிர் பல பிறவி எடுத்து போகுது. கண்டிப்பா வந்து நம்ம மனம் வந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது அதுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா அந்த பிறவி அமையுது. ஆனாடி கொஞ்சமாவது மனசை பக்குவப்படுத்தணும்ன்றாரு. ஒரு மடங்கு பக்குவப்படுத்தினா, 1% பக்குவப்படுத்தினா நம்ம மனம் வந்து அடுத்ததுல இருந்து தொடரும்ன்றாரு. இல்ல திராயதோ மகதோ பயாத்துன்னு சொல்ற எதோ பயம்னு சொல்றாரு. இங்க வந்து பயம்னு பகவான் சொல்றது வந்து எத, இந்த கொஞ்சமாவது பக்தி சேவை செய்யறது தர்ம சேவை அபி தர்ம சேவை. இந்த தர்மம்னா பக்தி. மிகப்பெரிய பயத்திலிருந்து விடுவிக்கின்றது எதை சொல்றாரு? மிகப்பெரிய பயம். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறவி, ஒரு நல்ல மனித பிறவி, நல்ல ஒரு சத்சங்கம், நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து அடுத்த பிறவி நம்ம கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாம நமக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னா நம்முடைய பிறவி வந்து மிக முக்கியமா வந்து கீழ்நில பிறவியே அமைஞ்சிடும். அது நாடி இந்த மிகப்பெரிய பயத்திலிருந்து விடுவிக்கிறதுன்னு பகவான் சொல்றது வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் நல் பிறவி கிடைக்கும். நீங்க எல்லாரும் நான் எல்லாரும் முந்தின பிறவியில் என்ன பாக்கியம் செஞ்சோமோ நமக்கு இன்னைக்கு பகவானை நினைக்கிற ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிறவங்களுக்கும் எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனா நமக்கு வந்து ஏதோ முந்தின பிறவியில் நம்ம செஞ்ச ஒரு பாக்கியத்தினாடி இந்த பிறவியில் நமக்கு பகவானை நினைக்கிற பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பிறவியில் நான் நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் நற்பிறவி எனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் என்னை தேத்தி கடைசி கூப்பிட்டுக்குருவார். இதுதான் பயம் இல்லைன்னு சொல்கிறோம். மிகப்பெரிய பயம் வந்து இந்த பிறவியோட நான் கீழ்நிலைக்கு போயிடக்கூடாது. என் மனம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பகவானை சிந்தனை பண்ணாமல் முழுதும் இந்த உலக வாழ்க்கையில் முங்கி கிடந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி அமைஞ்சிடும். அந்த பிறவி வந்து திருப்பி அதுல இருந்து மீண்டும் நான் மேல வர்றதுக்கு எத்தனை பிறவி எடுக்கணும்னு தெரியாது. மிக முக்கியமா இந்த பிறவி வந்து நமக்கு அமையக்கூடியது வந்து நமக்கு நற்பிறவி அமையும்ன்ற அந்த பயம் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் பிறவி உண்டுன்னு நினை தெளிவா தெரிகிற நாடி நம்ம இந்த பிறவியோட நம்ம வாழ்க்கை முடியல, வறுபிறவிக்கும் தொடரும். அந்த பிறவியை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு படிக்கலையே நான் இன்ஜினியர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா இல்லையே பிளான் பண்றோம்ல, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்றோம். இந்த பிசினஸ் பண்ணையில அடுத்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணேன்னு ஆலோசனை பண்றோம். அதே மாதிரி இந்த பிறவி இருக்கையிலேயே அடுத்த பிறவிக்கும் பிளான் பண்ணணும். முதல் ஆரம்பத்தில் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் எனக்கு புரியல, என்ன ஏன் சொல்றது? பகவான் ஜென்மந்தே ஞானவான்மா பிரபத்தி வந்து வாசுதேவன் சரமதி கடைசியில் ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து சேர்றான். பெரிய புத்திசாலி ஞானவான் பல பிறவிக்கு அப்புறம் ஒருத்த வந்து சேர்றான்றாரு. புரியல ஏன் பகவான் இவ்வளோ சொல்றாங்க. உண்மையிலே புத்திசாலியா இருந்தாலும் இவ்வளவு யோசனை பண்ணாதான் பகவான்கிட்ட வர முடியும். இல்லைன்னா பைத்தியக்காரன் தான் நிக்க முங்கி கிடப்பான். அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கல, இப்ப எல்லாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் இந்த கோழி குண்டு விளையாடுறது அந்த தீப்பெட்டி படம் இதெல்லாம் பெரிய விஷயமாட்ட சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்போம். இப்ப பார்த்தோம்னா எல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியுது. அதே மாதிரி பகவான் கண்ணில் நம்ம செய்யறெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா இவ்வளவு சேர்க்கிற எல்லாமே இந்த ரூபாய்க்கே சடனா மதிப்பெல்லாம் போயிடுது. அப்படி இருக்கையில நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே நொடியில அந்த மதிப்பு இழந்து போறது. அதுக்காக நம்ம பாடுபடுறோம் இல்லையா, எது கொண்டு போக முடியுமோ அதை சேர்க்க முடியலையேன்னு கவலைப்படக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் பகவான் வந்து கொஞ்சமா செய்யுங்கன்னு சொல்றாரு. இது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து நமக்கு இந்த டேஸ்ட் இல்லாம இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உலக வாழ்க்கையில முந்தி கிடக்கிற நாடி நிறைய வேண்டாத விஷயங்கள்ல தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம வந்து கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு, நீங்க வந்து கொஞ்சம் மண்ணுங்கன்றார். கர்ணை நாடி நம்ம சொல்றோம் சொல்பம், நல்ல வார்த்தை, கொஞ்சம் பண்ணுங்க, ரொம்ப வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில டெய்லி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம், ஒரு கால் மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தினசரி பண்ணுங்க, பெரிய அசட்டு. இப்ப நம்ம சொல்றோம்ல டாக்டர் சொல்றாங்களா, கொஞ்சமாவது நடந்து கொடுங்க, வீட்லயே உட்கார்ந்துருக்காதீங்க, எல்லாம் அசையாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த பிராணம் வரும், இந்த பிராணம் வரும். இப்ப எல்லாம் ரோடு பூரா நடக்கிறாங்க. காலையில எங்கிட்ட நீங்க பஸ் கிஸ்ல போனீங்கன்னா எல்லா பக்கமும் நடையா நடக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா உடம்பு அப்படியே அசையாம வச்சிருந்தீங்கன்னா நோய் வாய்ப்படும், அதனால கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி நம்மளும் பகவானும் கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாவது ஈடுபடுங்க. நீங்க வந்து 24 நேரத்துல ஒரு காம நேரத்தை ஒதுக்குங்க, உங்களுக்கு பெரிய ஹெல்த்தியா இருக்கும். டாக்டர் சொல்றாங்க ஒரு காம நேரம் நடந்து கொடுங்க, நல்லா இருக்கும். ஒரு உடம்புல வந்து எல்லாமே மெஷின் செய்ய வைக்காதீங்க, நீங்க கொஞ்சம் கைகால் அசைச்சு செய்யுங்க, எல்லா இடத்துக்கும் வண்டியில போதீங்க, கொஞ்சம் நடந்து போங்க அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி பகவானும் 24 நேரமும் இந்த உலக வாழ்க்கைக்காக பாடுபடுங்க, ஒரு காம நேரம் ஒதுக்குங்க, அதைத்தான் சொல்பம் அப்படின்னு சொல்லு. அந்த காம நேரத்துல என்ன செய்யணும்னு ஆச்சாரியர்கள் சொல்லுங்க, பெயரை சொல்லுங்க, பகவான் பெயரை சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுல என்ன கஷ்டம், இதுல என்ன நஷ்டம், மேகாபிக்ரமோ நாசஸ்தி நாசஸ்தி, இதுவும் குறைபாடு இல்லை, இதுல எந்த இழப்பும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, சொல்றதுக்கு என்ன குறைபாடு, அதான் இந்த சொல்லுவாங்க. அன்னாடி கொஞ்சமாவது நீங்க செய்யுங்க, கண்டிப்பா வந்து செஞ்சு பார்த்தவங்களுக்கு பலம் தெரியும். நிச்சயமா வந்து இது வந்து கிட்டத்தட்ட நான் 95 மதுரைக்கு கொண்டு வந்தேன், மதுரையில தான் நான் படித்தேன், தராஜன்யங்களை தான் படித்தேன். அதுக்கப்புறம் 15 பல இடங்களில் வேலை பார்த்துட்டு இங்கே திருப்பி வந்தேன். 95 வந்து கிட்டத்தட்ட 20 ஆகுது. நிச்சயமா வந்து எல்லாரும் இன்னைக்கு பலம் இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பா வந்து எதிர்காலத்துக்கு கொண்டு போறோமோ இல்லையோ இந்த பிறவியை ஒழுங்கா ஓட்டலாம். இந்த இல்லைன்னா இந்த கலியுகத்தில் சதா செஞ்சலமும் மனக்குழப்பமும் வரும், எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை வரும், தொட்டதுலாம் பிரச்சனையாக வரும், சண்டை வரும். இந்த ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும், ஏன்னா கிருஷ்ணர் துணை இருக்கிற மாதிரி. இது சோடசக நாம் கலி கல்மஷ நாசனம்னு சொல்றாரு. இந்த பன்னார் வார்த்தை மந்திரம் வந்து கலியோட அத்தனை கேடையும் கருக்கணும்னு நீக்கும்னு சொல்றாரு. கலியோட மிக முக்கியமான கேடு என்னன்னா சண்டை சச்சரவு, கலினாலே சண்டை சச்சரவு. இந்த யுகத்தில் வந்து விரும்பாமலே சண்டை சச்சரவு, யாரும் நீங்கள் அழைக்க வேண்டியது தானா வரும். அதுலேருந்து பழைக்கணும்னா ஒரே வழி இந்த பகவான் நாமம் தான். இது சொல்லி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், பகவான் கர்ணை நாடி நம்மகிட்ட சண்டை போட வர்ற மனசுலயும் அதே பகவான் உட்கார்ந்துருக்காரு, அவரை சரி பண்ணி விடுறாரு. நம்ம நேரா சொன்னா எடுபடாது, ஆனா பகவான் உள்ள இருந்துட்டு சரி பண்ணார்னா எடுபடும். அதனால இந்த பகவான் நாமம் சொல்லும் போது ஏன்பா வீணா போய் சண்டை போடுற, அவர் என் பேரை சொல்லிட்டு இருக்காரு விட்டுரு அவரை அப்படின்னு அவர் மனசுல போய் பகவான் ஏதாவது சொல்லுவாரு. அதனால நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், பிரச்சனை தீரும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பிறவியவே ஒழுங்கா கொண்டு முடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இதுல வந்து எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான குறைபாடோட சொன்னாலும் அதுக்கு பலன் உண்டு. அது மட்டும் இல்லாம இதை சொல்றதும் போது நம்ம வந்து இடம் நேரம் காலம் சூழ்நிலையெல்லாம் பார்க்காம எப்படினாலும் சொல்லலாம். சொல்றதுக்கு வந்து மொத்த கவனக்குறைவாக கூட இருக்கலாம், ஆனா படிப்படியா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் சொல்பம்னு சொல்ற, நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டா சொல்ல முடியாது, பர்ஃபெக்டா செய்ய முடியாது, எல்லாமே 100 கரெக்டா செய்ய முடியாதுன்னு பகவானுக்கு தெரியும். ஏன்னா நம்ம 1000 மனசுல சிந்தனை, 1000 வேலை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு, 1000 கோபம் இருக்கு, 1000 ஆசைகள் இருக்கு, இதோட என்னாடி முழுசா சொல்ல முடியாதுன்னு பகவானுக்கு தெரியும். அதனால கொஞ்சமா ட்ரை பண்ணு. ஒரு குழந்தை வந்து அம்மானு சொல்ல தெரியாத குழந்தை மா பான்னு சொல்லுது, கையில வரல சூப்பிக்கிட்டு அது உணதுல எச்சி அள்ளிட்டது மண்ணிட்டு எல்லாம், ஆனா அப்பா அம்மா அந்த பிள்ளைய தான் அதிகம் கொஞ்சுறாங்க. அதே மாதிரி நமக்கும் 1000 குறைபாடு, மனசுல 1000 குறைபாடு, உடல்ல 1000 குறைபாடு உள்ள, அதே மாதிரி சஞ்சலம் எல்லாம் கோபம் வேகம் எல்லாத்தோடையும் சொல்றோம், பகவான் ஏத்துக்கிறாரு. நீங்க பாக்குறீங்க அமெரிக்காக்காரங்களும் ஆப்பிரிக்காக்காரங்களும் ரஷ்யாக்காரங்களும் அவங்களுக்கு என்ன கிருஷ்ணரை பத்தி தெரியும் என்ன தெரியும், அவங்க ஏதாவது சொல்றாங்க எல்லாம் ஏத்து, அவங்கலாம் எவ்வளவு பக்கமா வந்துட்டாங்க. ஏன் நம்ம வரக்கூடாது, பகவான் நம்ம ஊருக்காரு, ஏன் நம்ம வரக்கூடாது, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ணர் அதான் கொஞ்சம் முயற்சி பண்ணதான் சொல்பம், கொஞ்சமா பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பலன் இருக்கும். இந்த பிறவியும் பலன் இருக்கும், வரும்புறையிலும் பலன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கனாலும் மிகப்பெரிய பலன் இருக்கும். இன்னைக்கு அந்த பலன்லாம் இல்லாம இங்க வந்து கண்டிப்பா வந்து யாரும் இவ்வளவு எடுத்து காலத்தை வரையும் பண்ண மாட்டாங்க. கலியுகத்துல வந்து யாரும் காலத்தை வரையும் பண்ண மாட்டாங்க. பலன் இல்லாம மஃபத்லால் இன்னைக்கு அவர் பெரிய தொழிலதிபர், அவர் பண்ணாரு சொத்து சொல்லிட்டு தான் போறாரு. அதே மாதிரி ஆல்ஃபர்ட் போ ஃபோர்டு, ஃபோர்டு கம்பெனி கார், ஃபோர்டு கம்பெனி சீஃப், அவர் பண்ணாரு சொத்து சொல்லிட்டு தான் வேலை ஆரம்பிக்கிறார். ஆனாடி நம்ம அவங்கள விட பிஸி இல்லை, அவங்களோட பெரிய பிசினஸ் மேனும் இல்லை. ஆனாடி நீங்க சொல்லலாம், அதுங்க நிறைய மாதாஜிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். வீட்டில் இருக்க டிவியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா சொல்லிடலாம். ஆனாடி 24 நேரம் ஒரு டிவியை ஒரு 2 மணி நேரம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய 16 சவுண்ட் சொல்லிடலாம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. மனம் வந்து செதறி மனசை வந்து திருப்பி ஒருநிலைப்படுத்துறது கஷ்டம். இன்னைக்கு வந்து மனசை வந்து எல்லாரும் வேகமாக செதற விட்டீங்க, அதோட பலன் வந்து எல்லாரோட மனசையும் செஞ்சலாம். எல்லாரோட மனசும் அமைதி இல்லாமல் நிலைமை. ஆனாடி கொஞ்சமாவது உங்க மனசை ஒழுங்குபடுத்தி காப்பாத்தணும்னு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தாராளமா உதவிக்கு பக்கத்திலே கோயில் இருக்கு, வந்து சொல்லலாம், நீங்க வந்து பஜன் சேர்ந்துக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போற முன்னாடி, கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சொல்லிட்டு போறாங்க. கண்டிப்பா பகவானோட துணை இருக்கையில வேற என்ன துணை வேணும்? நாமே பக்தா பிரணிஷேதின்னு கீதையில சொல்றாரு, என்னோட பக்தன் என்றுமே அழிவதில்லைங்க, நான் கூட இருக்கேன். ஆனாடி பகவான துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. செய்யறதுக்கு சுருக்கமா வந்து பகவான் நாம வந்து சொல்றதுக்கு ஒரு குழந்தை தாயை கூப்பிடுற மாதிரி. குழந்தைக்கு வந்து தாயை கூப்பிடறதுக்கு எந்த வித கண்டிஷனும் கிடையாது. அதே மாதிரி பகவான் நாமத்தை சொல்லி கூப்பிடறதுக்கு மனுஷனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, தாராளமா கூப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ண வேண்டியதுதான் உங்க கடமை. தயவுசெய்து முயற்சி செய்யுங்க. ஹரே கிருஷ்ணன்.